இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லதொரு இந்த நாளை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம் அநேக முறை கேட்ட கேள்வி, ஆண்டவர் ஏன் இந்த 10 கற்பனைகளை கொடுத்தார்? இந்த 10 கற்பனைகளை நாம் கை கொண்டால் மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டா? ஏன் இதை கொடுத்தார் என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கற்பனைகளை தரக்கூடியதற்கான காரணம் என்ன அப்படின்றத என்ன பண்ண போறோம்னு சொன்னா, நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். 10 கற்பனையின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா, புரிந்து கொள்ள போகின்றோம். இந்த உலகத்துல பாவம் வந்த பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த 10 கற்பனைகளை எழுத்தின் வடிவில் தருகிறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி கற்பனைகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, ஆதாமியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் கொடு, சாப்பிடலாம், ஆனால் ஒரே ஒரு கனியை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்றார். அதாவது அதுவும் ஒரு கற்பனையாகத்தான் காணப்படுகின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தோட்டத்தில் தீமைகள் அவ்வளவு இருக்கு, ஆனால் அந்த தீமையை நீ என்ன பண்ணாத, என்னைக்கும் பக்கம் போகாத, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மையை மாத்திரம் நீ பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இன்னைக்கு இந்த 10 கற்பனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 10 கற்பனைகளில் ஆண்டவர் சொல்லிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் தீமை, இதெல்லாம் நன்மை, நீ நன்மையை பின்பற்றுவாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பாவத்தின் வலியிலிருந்து, சுயநலத்தின் வீழ்ச்சியிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதே கடவுளின் சட்டத்தின் நோக்கம். இன்னும் புரியற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இந்த உலகத்துல சாத்தான் பாவம் எனும் விதையை விதைத்து விட்டான். எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் பாவம். அப்படின்னா இன்னைக்கு நான் நல்ல பாதையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு சட்ட புத்தகம் தேவைப்படுகின்றது, ஒரு கற்பனை தேவைப்படுகின்றது. எப்படி என் பையனை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அவன் நல்ல ஒழுக்கத்தை கத்துக்குவான், நல்ல குணங்களை கத்துக்குவான் நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரிதான் இங்கே ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகள் இந்த பாவமான உலகத்துல தங்களை அவர்கள் தற்காத்து கொள்ள, பாவத்தின் வழியிலிருந்து வெளியே வர ஆண்டவர் தந்த மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் வேதாகமம். அதிலிருந்து ஆண்டவர் தந்த இந்த 10 கற்பனைகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். இது நம்மளை என்ன செய்ய தூண்டும் என்றால், நீதியான செயல்களை செய்ய வைக்கும் என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள் மற்றும் உறவுகளுக்கு வழிவகுக்கும் வாழ்க்கை முறையை உருவாக்குகிறது. அப்ப இன்னைக்கு இந்த 10 கற்பனை ஆண்டவர் ஏனோதானோ என்று தரவில்லை. நம்ம வாழ்க்கை அழகா இருக்கணும், நம்முடைய செயல்கள் அழகா இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை கொடுத்தார் என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். பூமியில் பாவத்தின் விளைவுகள் இப்போது நம்மை பாதிக்கின்றன. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல பாவத்தின் விளைவுகள் இருக்குது, நம்மை என்ன பண்ணிட்டு இருக்குங்க, பாதித்து கொண்டு இருக்கிறது. மன உளைச்சல், மன அழுத்தம், விவாகரத்து, இழப்பு, மகிழ்ச்சியின்மை, கவனக்குறைவான தவறுகள், இவை கடவுளின் சட்டத்தை கடைபிடிக்கும் போது நாம் தவிர்க்கக்கூடிய சில வழிகள் மட்டுமே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாவத்தினால இந்த உலகத்துல என்னென்ன வந்துருச்சு, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியுது, நம்மளால பார்க்க முடிகின்றது. அப்படின்னா இந்த 10 கற்பனைகளை கை கொள்வதன் வாயிலாக நம்மளால எதை அடையாமல் இருக்க முடியும், நம்ம வாழ்க்கையில மன உளைச்சல் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, திருமணம் ஆகி விவாகரத்து இருக்காது. ஏன் அதுக்கு மேல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில நோய் நொடிகள் கூட இருக்காது. ஏன் அப்படின்னா, ஆண்டருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சுகாதார கற்பனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இதை இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வேதத்தில் உள்ள பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நாம பார்க்கின்றோம். நாம் மகிழ்ச்சியாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அவரை போல இருக்க வேண்டும், அவருடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி இன்னைக்கு நாம் இருக்கும் பொழுது, அவர் ஏற்றுக்கொள்ளும்படி நாம் இருக்கும் பொழுது, தலைமுறை தலைமுறையாக இந்த கற்பனை பரிமாறப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, மோசை கிட்ட இந்த கற்பனையை கொடுக்கறப்ப, இந்த கற்பனையை உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணதை போதிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த கற்பனையை உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா போதிக்கணும். அவங்க எல்லாரும் இந்த கற்பனை குறித்து அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா வாசிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன பண்ணணும் நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் இன்னைக்கு இந்த 10 கற்பனை எத்தனையோ தடைகளையும் தாண்டி இன்னைக்கும் உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த 10 கற்பனையை கை கொண்டு இருக்கிறார்கள். சாத்தன் இந்த 10 கற்பனைகளை அழிப்பதற்கு அநேக சட்டங்களை கொண்டு வந்தான், அநேக திட்டங்களை கொண்டு வந்தான். ஆனால் இன்றும் இந்த 10 கற்பனையை உண்மையாய் கை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் இந்த கற்பனையை கை கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் என்ன பண்றோம் பார்க்கின்றோம். சரி, இந்த 10 கற்பனையில் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? ஆண்டவர் ஏன் இந்த 10 கற்பனையை கொடுத்தார்? முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:13, கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த 10 கற்பனையிலிருந்தே இதனுடைய நோக்கத்தை நாம் என்ன பண்ணிடலாம்னு சொன்னா புரிந்து கொள்ளலாம். தேவன் மனித உயிரை மதிக்கிறார். இன்னைக்கு எங்க பார்த்தாலையும் கொலை செய்யறாங்க, எங்க பார்த்தாலையும் பொய் சொல்றாங்க, எங்க பார்த்தாலையும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொலை செய்து இருதயத்தை குத்தக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்ப இந்த கற்பனையை நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அமர்ந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, ஒரு உயிர் அது எவ்வளவு வெளியேற பெற்றது, அந்த உயிரை மீட்பதற்காக நான் என் உயிரை கொடுத்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு உயிரையும் மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன, கற்பனையுடைய நோக்கம் என்ன? எப்பா நீ கொலை செய்யக்கூடாதுப்பா, அந்த மனிதனுக்காக நான் மரிச்சிருக்கிறேன், நீ அவன் கெட்டவன்ற, உண்மைதான் அவன் கெட்டவன் தான், பொய் சொல்லக்கூடியவன் தான், ஆனால் அவனுக்காகவும் நான் மரிச்சிருக்கிறேன், அவனை நீ தண்டிக்காத, அவனை நீ ஒன்றும் செய்யாத, நான் பார்த்துக்கிறேன். இங்கே ஆண்டவர் மனிதர்களுடைய உயிருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. அப்போ இன்னைக்கு இந்த கற்பனை எப்படி பொய்யா இருக்க முடியும், இந்த கற்பனை எப்படி தவறாக இருக்க முடியுங்க? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், நிறைய பேர் சொல்றாங்க இந்த கற்பனை ஒளிந்து போய் விட்டது அப்படின்னு. ஒருவேளை யோசித்து பாருங்களேன், கற்பனைலாம் தேவையில்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு யாரு வேணாலும் யாரை வேணாலையும் கொலை செய்யலாம். ஏன்னா கற்பனை தான் இல்லையே, எதுக்கு நம்ம கற்பனையை கை கொள்ளணும்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களையும் மதிக்கிறார். ஒவ்வொரு உயிருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருங்க. அதை தான் அந்த கற்பனையில நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னா பார்க்க முடியக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். இரண்டாவது காரியம், யாத்திராகமம் 20:12 நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா 17 நம்ம வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய இரண்டாவது காரியம், இந்த கற்பனை நோக்கம் என்ன, ஏன் கொடுத்தார்ன்றப்ப, ஆண்டவர் தேவன் கர்த்தர் உறவுகளை மதிக்கிறார். இன்னைக்கு நாம் நம்ம உறவுகளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோங்க? ஆண்டவர் பாருங்களேன், அவர் கொலை செய்யக்கூடாதுன்றாரு, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்றாரு, அப்பா அம்மாவை நீ கீழ்படினும், அவங்க பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, பிறருடைய பொருளை நீ இச்சையாத, திருடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருக்கிட்டையும் நீ நல்லவனா இரு, ஒரு நல்ல அன்பான உறவை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய மிக நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதலாவது அவர் உயிர்களை மதிக்கிறார், இரண்டாவது மனிதர்களின் உறவுகளை மதிக்கிறார். இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் நம்ம கூட ஒரு நல்ல உறவை வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எத்தனை முறை பாவம் செஞ்சு அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்ம கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய உறவுகளை மதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, இந்த கற்பனை எனக்கு சொல்லக்கூடியது என்ன, ஏன் ஆண்டவர் இந்த கற்பனை கொடுத்தார் என்று கேட்கும் பொழுது, கர்த்தர் நம் உடைமைகளை மதிக்கிறார். நம்முடைய உடைமைகளை அவர் மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். 15வது வசனமும் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப 15வது வசனம் இவ்வாறுமா சொல்லுது, களவு செய்யாதிருப்பாயாக, அதாவது பிறருடைய பொருளை நீ திருடாத அப்படின்றார். அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பொருளை நீ திருடாத அப்படின்றாரு. அப்ப இன்னைக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை மத்தவன் திருடுறான் ஆண்டவர் சொல்றாரு நீ திருடாத அப்படின்றார். அப்படின்னா என்னுடைய உடமையை ஆண்டவர் மதிக்கிறார், என்கிட்ட இருக்கிற பொருளை ஆண்டவர் மதிக்கிறார். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே காரியம் தான் 17வது வசனத்திலையும், பிறனுடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒரு அற்புதம் அதிசயம், இங்க ஆண்டவர் சொல்றாரு பிறருடைய உடைமைகளை அவர் மதிக்கிறார். இன்னைக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா ஆண்டவர் அதை பாதுகாக்கும் நினைக்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா ஆண்டவர் அதை பாதுகாக்கும் நினைக்கிறார், அதை அவர் மதிக்கிறார். என்கிட்ட நண்பர்கள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு வீடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு அது அவர்களுடைய உடைமைகள், அன்றவர் அதை என்ன பண்றாருங்க, மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நாமும் அதை போலவே பிறருடைய பொருளை மதிக்க வேண்டும், அந்த பொருட்களை இச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணும் நாம பார்க்கின்றோம். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் காரு வாங்கிட்டாரு, அல்ல தெரிஞ்ச ஒரு நபர் காரு வாங்கிட்டாரு, அல்லது புது வீடு வாங்கிட்டாருன்னா நம்முடைய இருதயம் எப்படி ஆயிருதுன்னு சொன்னா தூங்காம இருக்குது. அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம், அவங்க எப்படி கார் வாங்கினாங்க, அவங்க எப்படி வீடு வாங்கினாங்க, அவங்களுக்கு எப்படி எல்லாம் கிடைச்சிச்சின்னு சொல்லி யோசித்து 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 நாம் நம்முடைய நிம்மதியை இழந்துருவோம், நம்முடைய தூக்கத்தை இழந்துருவோம். கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த கார் வருதா, அந்த கார் டயரை பஞ்சர் பண்ணிடணும், அந்த கார் வருதா, அந்த காரில் எப்படியாவது ஏதாவது ஒரு மார்க் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி தீமையாக யோசிக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது அவங்களுடைய உடைமைகள், அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே போல் ஆண்டவர் உங்களுடைய உடைமைகளையும் அவர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒருத்தன் பேக்கெட்லேருந்து 100 ரூபாய் திருடுனீங்க அப்படின்னு சொன்னால், வேற ஒருத்தர் உங்கள் பேக்கெட்லேருந்து 1000 ரூபாய் திருடுவான். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என்றைக்கும் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிறருடைய பொருள் மேலே இச்சை வைக்கக்கூடாது. ஆண்டவர் தருவாருங்க உங்களுக்கு, அவர் உங்களுடைய உடைமைகளை மதிக்கிறார். உங்களுக்கு தேவை இருக்குதா அவருக்கு தெரியும், என் மகனுக்கு இந்த கார் தேவைன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் கொடுப்பாருங்க, என் மகனுக்கு ஒரு பைக் தேவைன்னா அவர் கொடுப்பாரு, என்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் அவசியம்னா அவர் கொடுப்பாருங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 4வது காரியத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்த்துட்டு இன்றைக்குரிய செய்தியை நாம் முடித்து விடலாம். 4வது காரியத்தை யாத்திராகம் 20:1-8 நம்ம என்ன பண்ண போகிறோம் சொன்னால் வாசிக்க போகின்றோம். இந்த 1:1-8 நாம் வாசிக்கிறப்ப இது தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய கற்பனைகளாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாக்கி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரதையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறவர்களை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கிட்டத்தட்ட 4 கற்பனைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப 1வது கற்பனை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை இன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 2வது கற்பனை, எந்த ஒரு விக்கிரகத்தையும் சிலையையும் நீ உண்டாக்கி சேவிக்க வேண்டாம் என்றாரு. 3வது கற்பனை, என்னுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாகன்றாரு. அதுக்கு அடுத்து நான்காவது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்றார். இந்த நான்கு கற்பனைகளிலும் சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய பக்தியை அது வெளிப்படுத்துகின்றது, தேவன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை அது வெளிப்படுத்துகின்றது. அப்ப நான்காவது காரியம், அந்த கற்பனிலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நம் பக்தியை மதிக்கிறார், கர்த்தர் நம் பக்தியை மதிக்கிறார். நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, இங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். இந்த நான்கு கற்பனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பக்தி எப்படி இருக்கு, என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்கிறது அப்படின்றத இது வெளிப்படுத்துகின்றது. இது வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்னுடைய பக்தியை மதிக்கிறார், ஆண்டவர் என்னுடைய அன்பை மதிக்கிறார், ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை அவர் மதிக்கிறாருங்க. அதுதான் அந்த நான்கு கற்பனைகளிலிருந்து நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பத்து கற்பனை ஆண்டவர் ஏனோதானு தரலிங்க. இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இதுக்கு ஒரு திட்டம் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து இந்த கற்பனை பிரகாரமாகவே அவர் இந்த பூமியில வந்து மறிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ண நாம பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நீங்களும் நானும் பாவம் செஞ்சதுனால அங்க ஒரு கற்பனை வருது. என்ன அப்படின்னா, நீ பாவம் செஞ்சானா அங்க நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மறிக்கணும். பாவம்னா என்ன, நியாயப்பிரமாணத்தை மீறுதலை பாவம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கின்றது. அப்ப கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை ஆதாமியவால் மீறிவிட்டார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கற்பனையை நாம் மீறி விடுகின்றோம். அப்ப நம்மளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த கற்பனையை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்தார், ஜீவனை கொடுத்தார், மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ பாவம் செஞ்சிட்டியா, என்கிட்ட நீ பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள், ஆனால் நீ மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. யோவான் 8 அந்த விபச்சார ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, போ ஆனால் இனி பாவம் செய்யாதே. என்னிடத்தில் நடக்கின்றவர்கள் ஒளியிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நடப்பார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நானே உலகத்தின் வெளிச்சம், இந்த உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன், என்னிடத்தில் நடக்கிறவன் அவன் இருளிலே நடக்க மாட்டான் சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒளியாகிய கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீர்களா? வழியாகிய கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீர்களா? யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்கின்றார். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கற்பனையை கை கொள்வது மிக மிக எளிதான ஒரு விஷயம். எப்படின்னு கேட்கலாம், நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த கற்பனை உங்களுக்கு லகுவாக இருக்கும், எளிதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கற்பனையை அவர் உங்களை கொண்டு அல்லது அதை நிறைவேற்ற அவர் செய்வார். இன்னைக்கு பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும், இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும், மோசையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும், எல்லோரும் எல்லா காலகட்டத்திலும் பாவம் செய்தவர்கள் தான். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்கள் கற்பனையை கை கொள்ள ஆரம்பித்தார்கள், பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்தார்கள். காரணம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டார்கள். பவுல் சொல்றாருங்க, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மை பலப்படுத்துகின்ற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த கற்பனையை நம் கையில் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் உங்களுடைய ஜீவனை மதிக்கிறார், உறவுகளை அவர் மதிக்கிறார், உங்களுடைய உடைமைகளை மதிக்கிறார். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பக்தி வைராகத்தை அவர் மதிக்கிறார். அவருக்கு துதியும் கனத்தையும் செலுத்தி நீங்கள் இருங்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. ஆம் தகப்பனே, இந்த கற்பனை எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாங்கள் படித்தோம். எங்கள் வாழ்க்கையில அதை நாங்கள் கை கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்களுக்குதாக. ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsasc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்